ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறை இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ நச்சே. இந்த முதல் நூற்பாவில் ஆசிரியர் முதலிலே இந்த உலகத்திற்கு தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விளக்கினார் முதல் பகுதியில். பிரசமய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பிரசமயத்தார் இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் மறுத்து உலகம் என்றும் உள்ளது அன்று, அணுக்களாலானது அன்று என்றெல்லாம் மறுத்து இந்த உலகம் மாயையிலிருந்து தோன்றிய ஒரு காரிய பொருள் என்பதை நிறுவி அந்த மாயையினுடைய இலக்கணங்களை எல்லாம் சொன்னார். மாயை மூன்று வகைப்படும். சுத்த மாயை, அதன் உள்ளாக அடங்கியிருப்பது அசுத்த மாயை, அதனுடைய காரியமாக உள்ளே அடங்கியிருப்பது பிரகிருதி என்ற மூன்று மாயைகள் என்று சொல்லி அது தொடர்பாக அந்த மாய் சுத்த மாயையிலிருந்து தோன்றுகிற நாலு வகை வாக்குகள் அவற்றினுடைய இயல்பையெல்லாம் இங்கே விளக்கினார். பிறகு இந்த உலகத்தை இறைவன் செயல்படுத்துகிற போது அவனுடைய நிலை என்ன, அவன் எங்கே இருப்பான், எந்த ஆதாரத்தை நிலைக்களத்தை கொண்டு நிற்பான் என்பதற்கெல்லாம் விடை கூறி பிறகு அவன் அந்த உலகத்தை தோற்றுவித்து நடத்துவதனாலே விகாரமடைவானா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு அவன் நிர்விகாரி, எந்த மாற்றமும் அடையான். ஒருவன் கற்ற நூலினுடைய சொல்லும் பொருளும் அவனுடைய உள்ளத்திலே அடங்கியிருந்து இயல்பாக வெளிப்படுகிற போது அவனுடைய அறிவு எந்த மாற்றமும் அடைவதில்லை. அதுபோல இறைவனிடமிருந்து இறைவனிடத்திலே ஒடுங்கிய உலகங்கள் அவனிடமிருந்து தோன்றுகிற போது அதனாலே அவன் எந்த விகாரமும் அடையான் என்று சொன்னார். பிறகு அவனுடைய தொழில்கள், அவனுடைய இறைவன் செய்கின்ற தொழில்களை பற்றி இப்போது சொல்லிக் கொண்டு வருகிறார். 57 அருவமாவா அழிப்பு ஐந்தொழில்கள். பொதுவாக இறைவனுடைய தொழில்கள் மூன்று: படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த முத்தொழில்கள் தான் வேதங்களிலே சொல்லப்படுகின்றன. வேதத்தில் மூன்று தொழில் தான் சொல்லப்படுகின்றன. அதனாலே அந்த வேதத்தை பின்பற்றி எழுந்த சமயங்கள் எல்லாம், வேத சமயங்கள் எல்லாம் மூன்று தொழிலைத்தான் கூறுகின்றன. ஆகமங்களிலேதான், சைவ ஆகமங்களிலேதான் ஐந்து தொழில்கள் பேசப்படுகின்றன. ஆகமங்களிலேதான் ஐந்தொழில்கள் கூறப்படுகின்றன. அந்த மூன்றோடு, படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றோடு, மறைத்தல், அருளல் என்ற இரண்டும் சேர்ந்து ஐந்தொழில்கள் என்று கூறப்படுகின்றன. படைத்தல் என்பது என்ன? படைத்தல் தொழில் என்றால் என்ன? இறைவன் செய்கிற படைத்தல் தொழில். பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இறைவன் படைக்கிறான் என்றால் உயிர்களை உண்டாக்குகிறான் என்றுதான் அறியாத மக்கள் நினைக்கிறார். எனவே இந்த உயிர்கள் படைக்கப்படாதவை, இறைவனைப் போல என்றும் உள்ளவை என்ற கருத்து இன்னும் மக்களிடம் போய் சேரவில்லை. நம்மிடமே இன்னும் சேரலையே, நமக்கே சந்தேகம். எனவே இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. ஆனால் நம்முடைய திருமுறைகளிலே திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன்கிறார. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று தன்னை இறைவன் படைத்ததாக சொல்லுகிறாரே திருமூலர் என்றால் அதற்கு என்ன பொருள் கொள்ள வேண்டும் என்றால், அந்த திருமூலருக்கு வேண்டிய அந்த உயிருக்கு வேண்டிய உடம்பை படைத்துக் கொடுக்கிறான். உடம்பையும் உயிரையும் கூட்டி இந்த உலகத்திலே இயங்க வைக்கிறான். எனவே உடம்பையும் உலகத்தையும் அரிகருவிகளையும் படைத்துக் கொடுக்கிறான் மாயையிலிருந்து. உயிர்களுக்கு உதவியாக உடம்பு முதலியவற்றை மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து படைத்துக் கொடுக்கிறான். அதுதான் படைத்தல். எனவே படைத்தல் என்ற தொழிலை எதிலே நடக்கிறது? உயிரிடத்திலே நடக்கவில்லை, மாயையினிடத்திலே. மாயையினிடத்திலே இறைவன் செய்கிற தொழில்தான் படைத்தல். உடம்புகளை படைக்கிறான், அந்தந்த உயிருக்கு வேண்டிய உடம்புகளை, வெவ்வேறு உடம்புகளை படைத்துக் கொடுக்கிறான். வெவ்வேறு தனு கரண புவன போகங்களை மாயையிலிருந்து படைத்துக் கொடுக்கிறான். அதுதான் படைத்தல். எனவே படைத்தல் தொழில் என்பது மாயையின் இடத்திலே நிகழ்வது, ஜடப்பொருள் இடத்திலே நிகழ்வது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், எப்பொழுது என்றால் அனாதி என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நமக்கு அந்த காலமெல்லாம் தோன்றாத முதல் நிலையிலே அனாதி என்பார்கள். எனவே அந்த முதல் தோற்றம் நமக்கு சொல்ல முடியாது, எப்போது முதல் தோற்றம் தொடங்கியது என்று. ஆன்மாக்கள் முதலிலே எப்படி இருந்தன? முதன் முதலிலே இந்த எல்லா உயிர்களும் எப்படி இருந்தன? உடம்போடு கூடி இல்லை. முதலிலே உடம்போடு கூடி இல்லை. உயிர்கள் அறிவுடையவை, சித்து பொருள். அந்த அறிவுடைய பொருள்கள் முதலிலே அந்த ஆணவ மலத்தினால், ஆணவ இருளினால் மூடப்பட்டு கிடந்தன. அதுதான் உயிர்களுடைய முதல் நிலை, ஆணவத்தோடு கூடியிருந்த நிலைதான் இருள் நிலை. உயிருக்கு முதல் நிலை இருள் நிலை. ஆணவமாகிய இருளிலே அகப்பட்டு நின்ற நிலை. அந்த நிலைக்கு கேவலம் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். கேவல நிலை. கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமை என்ற பொருள். அந்த நிலையில உயிர்களுக்கு உடம்பு என்ற துணை இல்லை, ஐம்பொறிகள் முதலிய கருவிகளாகிய துணையும் இல்லை, உலகம் என்ற சார்பு இல்லை. எனவே இவையெல்லாம் இல்லாமல் ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் தனித்து இருந்த நிலைதான் அந்த கேவல நிலை. ஆணவத்தோடு மட்டும். ஆணவம் என்பது என்ன? ஆணவம் என்பது என்ன? ஆணவம் என்பது அது ஒரு ஜடப்பொருள் தான். ஆணவம் என்பது ஜடப்பொருள், அது இருள் தன்மை உடையது, அறியாமையை உண்டாக்குவது, அறிவை மறைப்பது. மறைப்பதுதான் அதனுடைய குணம். பொருள் என்றால் குணம் இருக்க வேண்டும். பொருள் என்றால் குணம், மறைப்பது அதனுடைய இயல்பு. இரவு நேரத்திலே நம் அனைவருடைய கண்களையும் இருள் வந்து மூடி மறைப்பதைப் போல, இருளிலே அகப்பட்ட அந்த கண் போல. கண்ணுக்கு என்ன ஆற்றல் உண்டு? காணுகிற ஆற்றல், காணுகிற தன்மை, ஒளித்தன்மை இருக்கிறது கண்ணுக்கு. அந்த காணுகிற ஆற்றலை மறைக்கிறது இருள். எனவே கண் காணும் திறம் படைத்திருந்தும் காண முடியாமல் இருளிலே அகப்பட்டு தவிக்கிறது. ஆக அந்த கண் போலத்தான் ஆன்மா. அறிவு இருக்கிறது ஆன்மாவுக்கு. கண்ணுக்கு ஒளி இருப்பதை போல ஆன்மாவுக்கும் ஒளி இருக்கிறது, அறிவு ஒளி இருக்கிறது. ஆனால் அது விளங்க ஒட்டாதபடி அந்த இருளானது, ஆணவ இருளானது அந்த ஆன்மாவினுடைய அறிவை மூடி மறைத்திருக்கிறது. எனவே ஜடமாகிய இந்த ஆணவ மலத்தினுடைய செயல் அது. இந்த ஆணவம் ஒன்றா பலவா? எண்ணற்ற ஆன்மாக்கள், ஆன்மாக்கள் எண்ணற்றவை, ஒன்று இரண்டல்ல. அத்தனை ஆன்மாக்களையும் ஒரே ஆணவ இருள் தான் மறைத்திருக்கு. ஒரே இருள் தான், வெவ்வேறு ஆணவம் அல்ல, ஒரே ஆணவம்தான். ஆனால் ஒரே மாதிரி மறைத்திருக்கிறதா? அந்த மறைப்பிலே வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு விதத்தில வெவ்வேறு விதத்திலே மறைத்திருக்கு. அதற்கு என்ன காரணம்? ஏன் ஒரே மாதிரி மறைத்திருக்க கூடாது? எதனால எப்படி சொல்லுகிறோம் வெவ்வேறு விதமாக மறைத்திருக்கிறது? அதற்கு என்ன காரணம் சொல்லு. அப்ப ஒவ்வொரு உயிர்கள் எண்ணற்றவை. அப்படியானால் உயிர்களுக்கு இடையில என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? நாம் விகற்பம் என்று படித்திருக்கிறோம். விகற்பம், வேறுபாடு இருக்க வேண்டும். ஒரு ரெண்டு பொருள் என்றால் ரெண்டு பொருளுக்கு இடையில கட்டாயம் வேறுபாடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் இரண்டு என்ற பேச்சு எப்படி வரும்? எனவே ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவிடமிருந்து வேறுபட்டவை. அந்த வேறுபாடு என்ன என்றால், ஆன்மா என்பது அறிவு பொருள். எனவே அறிவு நிலையிலே வேறுபாடு, அறிவு நிலையிலே வேறுபாடு இருக்கிறது ஒவ்வொரு ஆன்மாவினுடைய அறிவு நிலையிலேயும். அதாவது ஒரு உயிரினுடைய அறிவை போல இன்னொரு உயிரினுடைய அறிவு நிலை இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அறிவிலே. அதைத்தான் தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். தூலம், தூலம் என்றால், தூலம் என்றால் பருமையான அறிவு, பருமையான பருமைத்தன்மை. சூக்குமம் என்றால் நுட்பமான அறிவு, சூக்குமம். இப்ப இந்த தூலத்திலேயே எத்தனையோ வகைகள், சூக்குமத்திலேயே எத்தனையோ வகைகள். இப்ப நம்முடைய கை விரல்ல ஒன்னா இருக்கா? நம்முடைய கை ரேகை ஒன்னா இருக்கா? எந்த இருவருடைய கை ரேக ஒன்னா இருக்கா? இல்லையா? அதுபோலத்தான் ஒவ்வொரு உயிரினுடைய அறிவும் வேறு வேறானது. அதற்கு ஏற்பத்தான் அந்த ஆணவ மலத்தினுடைய பிடிப்பும் வேறுபடுகிறது. எந்த உயிரினுடைய அறிவு தூலமாக இருக்கிறதோ அதை மிகுதியாக பற்றி இருக்கும் ஆணவ மலம். தூலமான அறிவை இந்த ஆணவ மலம் மிகுதியாக பற்றி இருக்கும், தூலமாக பற்றி இருக்கும். நுட்பமான சூக்குமமான அறிவு உடைய உயிரை மென்மையாக பற்றி இருக்கும். இப்ப அதை வைத்துத்தான் அந்த மூன்று வகையான உயிர்கள் என்று நாம் வேறுபடுத்துகிறோம். உயிர்களை மூன்று வகையாக ஏன் பிரிக்கிறோம் என்றால் இந்த அடிப்படையிலேதான். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்றால் அந்த பிரிவுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானகலர் என்றால் மிக நுண்ணிய அறிவு உடையவர்கள், நுட்பமான சூக்கும அறிவு உடையவர்கள். அதனாலே அவர்களை ஆணவ மலம் மிக மிக மென்மையாகத்தான் பற்றி இருக்கிறது. எனவே அவர்கள் சுத்த உலகத்திலே வாழுகிறார்கள். அவர்களுக்கு அடுத்த படியிலே இருக்கிற பிரளயாகலர் என்ற உயிரினங்கள், உயிரினத்தார் பிரளயாகலர் கொஞ்சம் இடைப்பட்ட அறிவு நிலை உடையவர்கள். அவர்களை அந்த ஆணவ மலம் கொஞ்சம் அதிகமாக இடைப்பட்ட நிலையிலே பற்றி இருக்கிறது. சகலராகிய ஆன்மாக்கள் தூல அறிவு உடையவர்கள், தடித்த அறிவு உடையவர்கள். ஆதலாலே அவர்களை மிகுதியாக ஆணவ மலம் பற்றி இருக்கிறது. எனவே ஆணவ மலத்தினுடைய பிடிப்பு வேறுபாட்டுக்கு காரணம் அந்தந்த உயிர்களினுடைய அறிவு வேறுபாடு. எப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற, ஒரு வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியர் ஒரே மாதிரி தான் சொல்லித்தருகிறார். ஆனால் அந்த மாணாக்கர்கள் ஒரேபடியாக விளங்கிக் கொள்கிறார்களா? அவரவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப வேறு வேறு விதத்திலேதான் விளங்கிக் கொள்ளுகிறார். எனவே ஒவ்வொரு உயிரும் வேறுபட்டவை என்பது அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதலால் அந்த அறிவு நிலையில் உள்ள வேறுபாட்டின் காரணமாக அந்த ஆணவ மலமாகிய இருளும் உயிர்களை வெவ்வேறு விதங்களிலே பந்தித்து இருக்கிறது, பற்றி இருக்கிறது, வெவ்வேறு விதமாக பற்றி இருக்கிறது. இயற்கை பொருளினுடைய இயல்பு, இயல்பிலேயே பொருள் என்றால் அந்த உயிர் என்று உண்டோ அன்றே அதனுடைய இயல்பு அமைந்திருக்கிறது அல்லவா? குணம் யார் யார் சொன்னது, யார் சொல்றது? உங்களுடைய வாதத்தை இங்கே விடை கூற முடியாது. அடிப்படையிலேயே உயிர்கள் பல என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? பல என்றால் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? எல்லா உயிர்களும் ஒன்று என்றால் பல என்ற பேச்சே வருது. சரி சார், சைவ சித்தார்த்தத்தை முழுதும் படித்து விட்டு கேளுங்க. என்ன வந்தோம்? அறிவு நிலையிலே வேறுபாடு. இந்த கேவல நிலையிலே அந்த அறிவு மூன்று வகையாக செயல்படும். அறிவு, இச்சை, செயல். ஆன்மாவுக்கு அறிவு, இச்சை, செயல் என்ற மூன்று உண்டு. ஒரே அறிவுதான், விரும்புகிற போது இச்சை என்ற பெயரை பெறுகிறது, அவ்வளவுதான். இந்த மூன்றும் வெவ்வேறு அல்ல. ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றை விரும்புகிற போது இச்சை என்ற பெயர், இச்சாசக்தி. அறிகிற போது ஞானசக்தி. அடைய முயல்கிற போது, செயல்படுகிற போது கிரியாசக்தி என்ற பெயர். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்கிறார்கள். இந்த ஆணவமல மறைப்பினாலே அந்த மூன்று சக்திகளும் சிறிதும் செயல்படாமல், சிறிதும் செயல்படாமல் ஒரு ஜடம் போலவே ஆன்மாக்கள் கிடக்கின்றன. கேவல நிலையிலே அறிவு இருந்தும் ஜடம் போல, அறிவற்ற சடம் போல. எனவே அந்த ஆன்மாவினுடைய இயற்கை சார்ந்ததன் வண்ணமாதல் என்று பார்த்திருக்கிறோம் இல்லையா? சார்ந்ததன் வண்ணமாதல். இப்போது எதை சார்ந்திருக்கிறது? ஆணவ மலத்தை. எனவே அதனுடைய தன்மையைத்தான் இது பெற்றிருக்கிறது. அந்த ஆணவ மலம் ஜடமாக இருப்பதனாலே, என்ன ஜடமாக இருப்பதனாலே இதுவும் அந்த சடம் போலவே கிடக்கிறது. இந்த நிலையை கண்டு இறைவன் இரக்கங்கொண்டு தன் இனமாகிய இந்த உயிர்கள் இப்படி துன்பப்படுகின்றனவே என்ற இரக்கத்தின் காரணமாக அந்த உயிர்களுக்கு உதவ முன் வருகிறான். இந்த உயிர்களினுடைய அறிவை விளங்கச் செய்ய வேண்டும், இந்த ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக, அதனுடைய அறிவை விளக்குவதற்காக அந்த மாயை என்ற இன்னொரு ஜடப்பொருள், அதுவும் ஜடப்பொருள் தான். ஆணவ மலமும் ஜடப்பொருள், மாயை என்ற இன்னொரு ஜடப்பொருள். மாயையினுடைய தன்மை என்ன? ஆணவத்திற்கு நேர் மாறானது. இதனுடைய தன்மை விளக்கம் கொடுப்பது, ஒளித்தன்மை. ஆணவ மலம் இருள் என்றால் மாயை ஒளி, இருளுக்கு மாற்றாக இருக்கிற ஒளி. எனவே இருளை நீக்குவதற்கு ஒளிப்பொருளை சேர்க்கிறான். அதாவது அந்த மாயையிலிருந்து முதன் முதலிலே சூக்கும உடம்பை, முதன் முதலிலே சூக்கும உடம்பை, சூக்கும சரீரத்தை எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக வேறுபாடு இல்லாமல் கொடுக்கிறான் சூக்கும சரீரத்தை. ஆக இறைவன் கொடுத்த முதல் உடம்புல வேறுபாடு இல்லை, எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி. அந்த சூக்கும சரீரத்தை பெற்ற அந்த உயிர்கள் சிறிது அறிவு விளக்கம் பெற்று, சிறிதளவு அறிவு விளங்கி அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் இயங்க தொடங்குகின்றன. அதனாலே அந்த விருப்பு வெறுப்பு என்ற உணர்வு இந்த ஆன்மாக்களுக்கு உண்டாகிறது. விருப்பு வெறுப்பு இவற்றையே, இந்த விருப்பு வெறுப்புகளையே வினையாக கொண்டு இறைவன் அந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற வகையில ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வகையான தூள உடம்புகளை படைத்து கொடுக்கிறான். சூக்ம சரீரத்திலிருந்து தூள சரீரம் இப்பொழுது வருகிறது. எனவே சூக்ம சரீரத்திலிருந்து வருவதுதான் தூள சரீரம். இந்த சூக்ம சரீரத்துக்கு அழிவு இல்லை, தூள சரீரம் தோன்றி அழியும். சூக்ம சரீரம் இந்த உயிர் முத்தி அடைகிற வரை அழியாமல் இருக்கும். அந்தந்த உயிர்கள் முத்தி அடைகிற காலம் வரை அழியாமல் தொடரும். சூக்ம சரீரத்தோடுதான் உயிர் இருக்கும், தனித்து இருக்காது. ஆனால் இந்த தூள சரீரம் ஒவ்வொரு பிறவியிலையும் மாறி மாறி இறந்து பிறந்து வரும். ஆக தூள சரீரத்துக்கு தான் தோற்றக்கேடுகள், பிறப்பு இறப்புகள் உடம்புக்கு தான். ஆனால் ஆன்மா என்ன நினைக்கிறது? அந்த உடம்புக்கு வருகிற அந்த பிறப்பு இறப்புகளை தனக்கு வருவதாக சார்ந்ததன் வண்ணமாகிற தன்மையினாலே அதனுடைய தன்மையை தன்மையிலே ஏற்றிக்கொண்டு தனக்கு சாவு வந்து வருவதாக அஞ்சுகிறது. இப்படி இதுதான் சகல நிலை. சகல நிலை உடம்போடு கூடியிருக்கிற நிலை சகல நிலை. கேவல நிலையிலிருந்து இறைவன் உயிர்களை சகல நிலையிலே செலுத்துகிறான். கேவல நிலையில ஆணவம் மட்டும் இருந்தது, ஆணவமலம் மட்டும் இருந்தது. இப்போது சகல நிலையிலே ஆணவ மலத்தோடு அதை நீக்குவதற்காக வந்த மாயையும் அதோடு என்ன சேருகிறது? வினை. மாயையோடு மாயாமலம் கண்மமலம் இரண்டும் சேருகின்றன. கண்மம் என்பது என்ன, வினை என்பது என்ன? இந்த தூள உடம்பை பெற்ற உயிர் இந்த உடம்பை கொண்டு நல்லது கெட்டது, நல்ல செயல் தீய செயல் இவற்றிலே ஈடுபட்டு அவற்றை தன்முனைப்போடு செய்வதனாலே நான் என்ற தன்முனைப்போடுதான் இந்த உயிர்கள் செயல்படுகின்றன. எச்செயலை செய்தாலும் அந்த நான் என்ற உணர்வு தான் முன்னாலே நிற்கிறது. இப்போ ஒரு உலாவுக்கு நாம் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு உலாவுக்கு அங்கு அந்த வரவேற்பாளர்கள் நம்மை கவனிக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி இருக்கிறது? வெளியே காட்டிக்கொள்ள மாட்டோம், முகத்தில் மட்டும் புன்சிரிப்பு வரவழைத்துக் கொண்டு நடிப்போம். ஆனா உள்ளத்துக்குள்ளே ஆத்திரம் உண்டாகும், வருத்தம் உண்டாகும். நம்ம பொருட்படுத்தவில்லையே, ஒரு அவமரியாதையாக நினைப்போம். ஆக அது எல்லாருக்கும் வருவது இயற்கை. நான் அது நான் தான் அடிப்படை. அந்த நான் என்ற செருக்கை கொடுப்பதுதான் ஆணவம். ஆணவமலம் இருக்கிற வரை அந்த தன்முனைப்பு இருந்தே தீரும். அந்த பட்டினத்தடிகள் வரலாற்றில் சொல்லுவார்களே, அந்த பட்டினத்தடிகள் அந்த உறங்கிக் கொண்டிருந்த போது படுத்திருக்கிறார், கோணம் மட்டும்தான் அணிந்திருக்கிறார், கோணம் கட்டி கட்டாந்தரையிலே கிடக்கிறார். தன்னுடைய கைகளை தலைக்கு ஒரு வைத்து கொண்டு படுத்திருக்கிறார். அந்த வழியாக இரண்டு பெண்கள் போனார்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக. ஒருத்தி பார்த்தால், ஆகா எத்தகைய துறவி இவர்தான், உண்மையான துறவி, முற்ற துறந்த முனிவர் என்று பாராட்டினாள். போடி இவரை போய் ஞானி என்கிறாய், என்ன இப்படி சொல்லிவிட்டாய்? ஆமா, தலைக்கு கை வைத்து சுகம் வேண்டி இருக்கிறதே, இவருக்கு என்ன சுகம் வேண்டி கிடக்கிறது? முற்ற துறந்த முனிவருக்கு இவர் உண்மையில துறவி இல்லை என்று அந்த பெண் சொல். இந்த சொற்கள் காதிலே விழுந்தன. ஆமா, இந்த பெண் சொல்வது எவ்வளவு பேருண்மை, இதுவரை நாம் இதை அறியாமல் இருந்து விட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். அவர்கள் அப்பாலே நகர்ந்த போது இவர் கையை எடுத்து விட்டார், கையை எடுத்து விட்டு மறுபடியும் படுத்திருந்தார். அந்த சோகமும் வேண்டாம், அதை விட்டு விடலாம் என்றார். மறுபடியும் அந்த பெண்கள் திரும்பி வந்தார்கள். அந்த முதல் பெண் காட்டினார், இப்போது பார்த்தாயா இவர் உண்மையான துறவிதானே? இல்லை, இப்போது இவர் உண்மையான துறவி இல்லை. ஏனென்றால் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிற ஆர்வம் இருக்கிறதே, இவரே எப்படி முற்ற துறந்தவர் என்று சொல்ல முடியும்? அப்போதுதான் பட்டணத்தார் உணர்ந்தார். ஆமாம், பாரனைத்தும் பொய்யனவே, பட்டணத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது அரிது என்று அப்படி பாராட்டப்பட்ட பட்டணத்தாருக்கே இந்த கதி என்றால், ஆக ஆணவமலம் கடைசி வரை நீங்க வாசனை, ஆணவமலத்தினுடைய வாசனை இருந்து கொண்டே இந்த உடம்பு இருக்கிற வரை ஆணவமலத்தினுடைய வாசனை இருக்கும். எனவே அந்த நான் என்ற முனைப்போடு செய்கிற செயல்தான் வினையாகிறது. அந்த நான் என்ற நினைப்பு இல்லாமல் நாம் செயலை செய்தால் அது வினை ஆகாது. இது இறைவன் செயல் என்று உண்மையாக நினைத்து இறைவன் செயலாக கருதி செய்தால் அது புண்ணியமாகிறது. நான் என்ற நினைப்போடு செய்தால் அது வினையாகிறது, கண்மமாகிறது. எனவே அந்த வினை பயனை நீதானே நுகர வேண்டும் என்று இறைவன் அந்த வினைப்பயனை ஊட்டு. இறைவன் செயல் என்று நினைத்து செய்தால் அந்த பலனை அவனை ஏற்றுக் கொள்ளுகிறான். இறைவன் செயல் என்று நினைத்தால் அதனுடைய பயனை இறைவன் ஏற்பான். நான் செய்கிறேன் என்று நினைத்தால் உயிர்தான் அந்த பயனை அனுபவிக்க வேண்டும். ஆக இந்த நியதிப்படி உயிர்கள் இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றன சகல நிலையில. எனவே மாயை கண்மம் என்ற இரண்டு மலங்கள் மும்மலங்களோடு இந்த சகல நிலையிலே உயிர்கள் இந்த மாயை கண்மங்களுடைய இயல்பு அறிவை விளக்குவது, அறிவுக்கு விளக்கத்தை கொடுப்பது. ஒரு பக்கம் ஆணவமலம் என்ன செய்கிறது? அறிவை மறைக்கிறது. அறிவை மறைப்பது ஆணவத்தினுடைய செயல். இவற்று மாயை முதலியவற்றினுடைய செயல் அறிவை விளக்குவது. இந்த இரண்டும் சேருகிற போது என்ன உண்டாகிறது? இருளும் ஒளியும் சேர்கிற போது மயக்க அறிவு உண்டாகிறது. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் கேளுங்க. இந்த ஒரு இடது கண் அந்த கேட்ராக்ட் அந்த என்ன மறைப்பு புரை அந்த படலம் அதை மறைப்புக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன். இடது கண் வலது கண்ணிலேயும் இருக்கிறது. இப்போது இடது கண்ணை இந்த வலது கண்ணை மூடிக்கொண்டு இடது கண்ணை பார்த்தால் தெளிவாக தெரிகிறது பொருள்கள். ஆனால் இந்த கண் ரெண்டு கண்ணையும் சேர்ந்து பார்க்கிற போது மங்கலாக தெரிகிறது. அதற்கு என்ன காரணம்? அந்த தெளிவும் அந்த மறைப்பும் கலக்கிற போது அந்த அந்த மயக்க உணர்வு, அது உங்களுக்கு அனுபவத்திலே இருக்கும். எனவே ஆணவ மலமும் இந்த மாயையும் சேருகிற போது உயிர்களுக்கு திரிபு உணர்ச்சி உண்டாகிறது. விபரீத அறிவு, விபரீத ஞானம் என்பார். விபரீத ஞானம் என்றால் உயர்ந்த பொருளை அற்பமான பொருளாக மதித்தல், உயர்ந்த பொருளை அற்பமாக மதித்தல், அற்பமான பொருளை மிக உயர்ந்த பொருளாக மதித்தல். ஆக நம்முடைய தலை முடி எவ்வளவு அற்பமான பொருள், ஆனால் அதை நாம் எவ்வளவு சீராட்டி போராட்டி பூச்சூட்டி எண்ணெய் இட்டு இப்படியெல்லாம் பேணிக்கொண்டு காலத்தை வீணாக்குகிறோம் இல்லையா? அற்பமான பொருள் தான். தலையின் இழிந்த மயிரணையர்ன்றாரு வள்ளுவர். தலையின் இழிந்த மயிரணையர், மாந்தர் நிலையின் இழிந்த கடை. நம்முடைய தலைமுடியே உணவிலே விழுந்து விட்டால் நமக்கு எவ்வளவு அருவறுப்பா இருக்கு? தலையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு. எனவே இழிந்த பொருளை உயர்ந்த பொருளாக மதித்துக் கொண்டிருக்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு பொருளையும் நாம் மதிக்கிறோம். உலகத்து பொருள் எல்லாம் சிறியவை, அற்பமானவை, நிலையற்றவை, துன்பத்தை தரக்கூடியவை. நாம் அவற்றையே எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சேர்த்து கொண்டு இருக்கிறோம். உலகப் பொருள்களை எவ்வளவு சேர்த்தாலும் ஆசை தணியவில்லை. ஆனால் உயர்ந்த பொருளாகிய சிவபரம்பொருள் மேல் நமக்கு நாட்டம் வரவில்லையே. உயர்ந்த பொருளை நாம் மதிக்கவில்லை. இப்படியெல்லாம் விபரீத அறிவை உண்டாக்குகிறது. இதுதான் சகல நிலை. கேவல நிலையில அறிவே இல்லாத நிலை, சகல நிலையிலே அறிவு விளங்குகிற நிலை. ஆனால் எப்படிப்பட்ட அறிவாக இருக்கிறது? மயக்க அறிவாக இருக்கிறது, தெளிவில்லாத அறிவாக இருக்கிறது. அதைவிட இது ஓரளவு என்ன நல்ல நிலையா அல்லது ஓரளவு உதவுகிற நிலைதான் உயிருக்கு. இன்ன இதிலிருந்து இன்ன நாம் உயர வேண்டும், தெளிவு நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு தெளிவான அறிவு நிலைக்கு செல்லுவதுதான் முடிவான நிலை. அதுதான் சுத்த நிலை என்று வைத்திருக்கிறார்கள், சுத்த நிலை. அது சுத்த நிலை எப்போது வரும் என்றால், இந்த மலங்களினுடைய சார்பிலிருந்து நீங்கி நீங்கி இந்த உலகப் பொருள் மேல் வைத்திருக்கிற பற்றிலிருந்து விடுபட்டு விடுபட்டு இறைவனை நெருங்க நெருங்க திருவருளை நாம் உணர உணர அந்த சுத்த நிலை நம்மை அடையும். சார்பு உணர்ந்து சார்பு கெட, நாளைக்கு பேச வேண்டியது இன்னைக்கு சொல்றேன். சார்பு உணர்ந்து எது நமக்கு உண்மையான சார்பு என்பதை உணர்ந்து சார்பு கெட, இந்த நமக்கு வேண்டாத சார்பாகிய இந்த உலகச் சார்பு கெட ஒழுகினால், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய், அந்த பிறவியாகிய நோய் அப்போது நம்மை சாராமல் நீங்கிவிடும். எனவே இப்படியாக அது ஐயா வெங்கடேசன் தொடங்கி வைத்தது. இப்போது இவ்வளவு விளக்கத்துக்கு நம்ம இழுத்து கொண்டு போயிட்டு, அதுவும் ஒரு வகைக்கு நல்லது தானே. அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே படைத்தல் என்றால், இப்போது என்ன படைத்தல் என்றால், உயிர்களுக்கு உடம்பை மாயையிலிருந்து உண்டாக்கி கொடுத்து காத்தல். காத்தல் தொழில் என்பது அந்த கொடுக்கப்பட்ட உடம்புகள், ஐம்பொறி முதலிய கருவிகள் முதலியவற்றை, கொடுக்கப்பட்ட தனுகரண புவன போகங்களை குறிப்பிட்ட காலம் வரை நிறுத்தி வைத்தல். இறைவன் நிறுத்தி வைக்கிறான், அந்த உயிரோடு சேர்த்து வைத்திருக்கிறான் குறித்த காலம் வரை. அதாவது அந்த குறித்த காலம் என்றால் எதுவரை நிறுத்தி வைப்பான்? அந்த குறித்த காலம் என்பது எது? அதாவது இந்த பிறவிக்கு என்று வரும்போதே, இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு வரையறுத்த வினையை நம்மோடு, ஆமா, இந்த பிறவி கொடுக்கும் போதே நமக்கு வரையறுத்து அனுப்புகிறான். பிராரத்த வினை, இந்த பிறவிக்கு என்று இறைவன் கொடுக்கிற வினை. அந்த முன் வினையை அனுபவித்து முடிகிற வரை உடம்பு இருக்கும். அந்த அனுபவித்து முடித்துவிட்டால் தினைப்போது அளவும் நில்லாது கண்டாய், வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினைப்போது அளவும் நில்லாது. எனவே அந்த வினையை அனுபவித்து முடிக்கிற வரை இந்த உடம்பை, உடம்பு முதலியவற்றை இறைவன் உயிரோடு சேர்த்து வைத்திருக்கிறான். ஆக உடம்பு இருப்பதும் நீங்குவதும் நம்முடைய கையில் இல்லை. எனவே இது காத்தல். எனவே உடம்பு முதலியவற்றை உண்டாக்கி கொடுத்தல் படைத்தல், அவற்றை குறித்த காலம் வரை நிலைநிறுத்துதல் காத்தல், அழித்தல் என்றால் அவற்றை அந்த கொடுக்கப்பட்ட தனுகரண புவன போகங்களை அழித்தல் என்றால் மீண்டும் ஒடுக்குதல். எங்கிருந்து அவை வந்தனவோ அந்த இடத்திலே ஒடுக்குதல், மாயையிலே மீண்டும் அவற்றை ஒடுக்குதல், ஒடுங்கச் செய்தல். எனவே இந்த முதல் மூன்று தொழில்களும் நிகழ்த்தப்படுகிற இடம் எது என்றால் ஜடமாகிய மாயைதான். ஜடப்பொருளாகி ஜடப்பொருள் இடத்திலேதான் இந்த முதல் முத்தொழில்களையும் இறைவன் செய்கிறான், ஜடப்பொருள்கள் இடத்திலே. அடுத்து உள்ள இரண்டு தொழில்கள் மறைத்தல் அருளல். இந்த மறைத்தலையும் அருளலையும் இறைவன் செய்கிற இடம் உயிர்கள், சித்தாகிய உயிர்களிடத்திலே. இறைவன் செய்கின்ற தொழில்கள் தான் மற்ற இரண்டு, மறைத்தலும் அருளலும். மறைத்தல் தொழில் என்பது என்ன? மறைத்தல், இறைவன் மறைத்தல் தொழிலை செய்வானா? இறைவனுடைய செயல் விளக்கத்தை கொடுப்பானே தவிர, அறிவை விளக்குவானே தவிர, அறிவை மறைப்பது அவனுக்கு இயல்பு அல்ல. மறைப்பது ஆணவன்தானே, ஆணவமலன்தானே மறைக்கும், இறைவன் மறைப்பானா என்றால் இறைவன் தானாக அந்த தொழிலை செய்வது இல்லை. அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை இப்போது கூட்டுவிக்கிறான் அல்லவா சகல நிலையிலே. இந்த மும்மலங்களும் ஜடப்பொருள், அவை தாமாக செயற்படா, ஆணவமலமும் தானாக செயற்படாது. கேவல நிலையில தன் இயல்பிலே மறைத்துக் கொண்டிருக்கிறது, வேறொன்னு செய்யவில்லை. அதனுடைய இயல்பு மறைத்தல். எனவே மறைத்துக் கொண்டிருக்கிறது கேவல நிலையிலே. சகல நிலையிலே அதை இயக்குகிறான், செயல்படுத்துகிறான் இறைவன். அதேபோல மாயை கண்மங்களையும் இறைவன் தான் செயல்படுத்துகிறான். எனவே அறிவற்ற ஜடப்பொருள்கள் இறைவனால் செயல்படுகின்றன. அப்படி அந்த மும்மலங்களும் செயல்படுகிற போது இந்த ஆணவ மலத்தினால் முற்றிலும் மறைக்க முடியவில்லை உயிர்களை. ஏன்? தனக்கு எதிராக மாற்றாக மாயை விளக்கத்தை கொடுக்கிறது. கேவல நிலையில அது மட்டும் இருந்தது, அது மறைத்துக் கொண்டிருந்தது. அதுபோல இப்பொழுது முழுதும் மறைக்க முடியவில்லை. ஆதலால் அந்த மாயையோடு சேருகிற போது, அந்த ஒளியோடு சேருகிற போது அந்த இருளானது மயக்கத்தை கொடுக்கிறது. நம்முடைய இந்த அறையிலேயே, இந்த அறையை எடுத்துக்கொண்டாலே இரவு நேரத்தில் முழு இருட்டு இருக்கிற போது பொருள் ஒன்றும் தெரிவது இல்லை. ஒரு சிறு விளக்கை ஏற்றினால் அந்த மங்கிய விளக்கு ஒளியிலே தூரத்திலே கயிறு, மூலையிலே கிடக்கிற கயிறு வேறொரு தோற்றத்தை கொடுக்கிறதே, பாம்பு போல தெரிகிறதே. இந்த மயக்க அறிவை எது கொடுத்தது? விளக்கொளி கொடுத்ததா, இருள் கொடுத்ததா? ஆக விளக்கொளி விளக்க ஒளி விளக்கத்தை தானே செய்யும், ஒளி என்பது விளக்கத்தை தான் கொடுக்கும். இருள் தான் மறைக்க மாட்டாமல் அந்த ஒளியோடு சேர்கிற போது அந்த மயக்க அறிவை உண்டாக்குகிறது ஆணவ இருள். இருள் தான் அந்த விபரீத அறிவை கொடுக்கிறது. அதுபோல இந்த சகல நிலையிலே ஆணவ மலமானது உயிர்களுக்கு விபரீத அறிவை உண்டாக்குகிறது. அந்த கண்மமலம் அதனுடைய இயல்பு என்ன? அது உயிர்களுக்கு இன்ப துன்பத்தை பயக்கிறது. இன்ப துன்பத்தை கொடுப்பது கண்மம். அந்த இன்ப துன்பங்கள் எப்படி நமக்கு வருகின்றன, எந்த வழியாக வருகின்றன இன்ப துன்பங்கள்? உலகப் பொருள் மூலமாகத்தானே வருகின்றன. உலகப் பொருள் மூலமாக, உலகப் பொருள் என்பது என்ன? மாயை. மாயை மூலமாகத்தான் வினை வரும். ஆக வினைக்கு இருப்பிடம், வினைக்கு பற்றுக்கோடு எது என்றால் மாயை. மாயை வழியாகத்தான் வினை வந்து பயனை கொடுக்கும். இப்ப உடம்புல நோய் வருகிறது, பலவித நோய்கள் உடம்புல ஒன்றா இரண்டா, எத்தனையோ நோய்கள் வினக்கி ஏற்பத்தான். அதற்கு இந்த உடம்பு தான் பற்றுக்கூடாக இருக்கிறது. உடம்பாகிய மாயை மூலமாக அந்த நோய் நம்மை வருத்துகிறது. இதேபோல உலகப் பொருள்கள், செல்வம் வந்து சேருகிற போது இன்பமாக இருக்கிறது. செல்வம் திடீரென்று தன்னை விட்டு நீங்கினால் சிலர் உயிரையே விட்டு விடுகிறார்கள். அது அதான் அதைத்தான் உயிர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஷாக்கு வந்து இல்லையா, ஷாக் அடித்து. ஆக இப்படி பொருள் அல்லாதவற்றையெல்லாம் பொருள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பதனாலதான் இன்னும் இந்த துன்பங்கள் எல்லாம். எனவே இப்படி உலகப் பொருள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. ஜடப்பொருள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பம். ஆக சித்து பொருளாகிய நாம் இவையெல்லாம் நமக்கு வேறானவை என்று தெரிந்து கொள்ளாமல் அறியாமையிலே இருக்கிறோம். அந்த அறியாமையினாலே தான் நாம் துன்பப்படுகிறோம். துன்பத்துக்கு காரணம் அறியாமை, அறியாமைக்கு காரணம் ஆணவமலம். எனவே இறைவன் உயிர்களிடத்திலே மறைந்திருந்து தன்னை காட்டாமல் விறகில் தீ போல பாலில் நெய் போல இறைவன் மறைந்திருந்து ஆன்மாவிலே மறைந்திருந்து அவன்தான் இந்த ஆணவம் முதலிய மலங்களை இப்படியெல்லாம் செயல்படுத்தி உயிர்களினுடைய அறிவை திரிவுபடுத்தி விபரீத அறிவை உண்டாக்கி இறைவன்தான் இந்த மயக்க அறிவை கொடுத்து இன்ப துன்பங்களிலே அழுந்தும்படியாக வைக்கிறான். ஆக இந்த செயலை இறைவன் செயல் என்று சொல்லுவதா, மலங்களினுடைய செயல் என்று சொல்லுவதா, யாரை குற்றம் சொல்லுவது? இறைவன் இயக்காமல் இருந்தால் இந்த மலங்கள் இந்த துன்பங்களை கொடுக்க போவது இல்லை. இறைவன் தான் இயக்குகிறான். எனவே அதனால் தான் மறைத்தல் தொழில் அவனுடைய தொழிலாகிறது. இப்படியெல்லாம் உயிர்களை போட்டு வாட்டி வருத்துகிறானே, இவனை போய் கருணையாளன் என்று சொல்ல முடியுமா? இறைவனை எவ்வளவு கொடுமையானவனாக இருக்கிறான். அதற்கெல்லாம் அருணந்தி சிவம் அருமையாக விளக்கம் தருகிறார். ஆனால் அவர் வாயிலாகவே நாம் அதை தெரிந்து கொள்வோம். இதற்கெல்லாம் விடை சொல்லுகிறார். மாணவர் கேட்கிறார், இறைவன் எப்படி அருளாளன் என்று சொல்ல முடியும்? அதற்கு விடை சொல்லுகிறார். அதையெல்லாம் பார்ப்போம். அங்கு நேரம் ஆயிடுச்சு, இடைவெளி.